தவக்காலம் ஐந்தாம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, இயற்கையில் இடம்பெறும் நான்கு பருவ காலங்களில் வசந்த காலத்திற்கு தனியொரு மந்திர சக்தி உண்டு. பனியில் புதைந்து இறந்து போனது போல் தோன்றும் தாவர உயிர்கள் வசந்தம் வந்ததும் மீண்டும் உயிர் பெற்று எழுவது இயற்கை நமக்கு சொல்லித்தரும் நம்பிக்கை பாடம். இந்த நம்பிக்கை பாடத்தை பயில இந்த ஞாயிறு வழிபாடு நம்மை அழைக்கின்றது. அன்பு நெஞ்சங்களே, பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20 தேதியை ஒட்டி வசந்த காலம் வரும். ஆனால் இந்தியாவில், குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில், அதிலும் குறிப்பாக மும்பை மாநகரில் மார்ச் 11-12 ஆகிய நாட்களில் வசந்தம் வந்தது. ஏறத்தாழ 50,000 விவசாயிகள் கொண்டு வந்த வசந்தம் அது.
அன்பு நெஞ்சங்களே, வாழ வழியின்றி வலுவற்ற நிலையில் இருந்த விவசாயிகள் வலிமை மிகுந்த மாநில அரசை பணிய வைத்த இந்த போராட்டம் மார்ச் 12 நிறைவடைந்தது. அந்த நாள் 88 முன் துவங்கிய மற்றொரு போராட்டத்தை நினைவுக்கு கொணர்ந்தது. ஆம், 1930 மார்ச் 12 காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை துவக்கினார். வலிமை மிகுந்த ஆங்கிலேய அரசுக்கு எதிராக அகிம்சை வழியே துவங்கிய அந்த போராட்டம் ஒத்துழையாமை இயக்கம், இந்திய சுதந்திர போராட்டம் என்ற பல எழுச்சிகளுக்கு வித்திட்டது. மார்ச் மாதம் நிகழ்ந்த இவ்விரு போராட்டங்களும் மக்களுக்கு நன்மை தரும் மாற்றங்களை உருவாக்கின. மாற்றங்களை கொணரும் வசந்த காலமும் மக்களுக்கு நன்மைகளை கொணரும் தவக்காலமும் மார்ச் மாதத்தில் இணைந்து வருவது இறைவன் வழங்கும் கொடை.
தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே.
தினமொரு வரம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே.
அன்பு இதயங்களே, தவக்காலத்திற்கும் வசந்த காலத்திற்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை நாம் தவக்காலத்தின் முதல் ஞாயிறன்று சிந்தித்தோம். தவக்காலத்தின் 5 ஞாயிறான இன்று வசந்த காலத்தை பற்றி மீண்டும் ஒருமுறை சிந்திக்க வந்திருக்கின்றோம். தாவர உலகம் மடிந்து மீண்டும் உயிர் பெற்று எழும் வசந்த காலத்தை நினைவுறுத்தும் வகையில் அழகானதொரு கூற்றை இறைமகன் இயேசு இந்த ஞாயிறன்று நமக்கு முன் வைக்கின்றார்.
கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன்.
சவால்கள் நிறைந்த இந்த கூற்றை இயேசு கூறிய சூழலை புரிந்து கொள்வது நமக்கு பயனளிக்கும்.
வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலீலியாவில் உள்ள பெத்சாய்தா ஊரைச் சார்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகின்றோம் என்று கேட்டுக்கொண்டார்கள்
என்ற சொற்களில் நற்செய்தியாளர் யோவான் இந்த சூழலை பதிவு செய்துள்ளார். அன்பு இதயங்களே, ஆர்வமாக ஆவலாக தன்னை காண வந்த கிரேக்க நாட்டவரை இயேசு வரவேற்று அவர்களுக்கு நம்பிக்கை தரும் 4 வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். அதற்கு நேர் மாறாக இயேசு கூறும் வார்த்தைகள் கலக்கத்தை அச்சத்தை உருவாக்கும் வார்த்தைகளாக ஒலிக்கின்றன. அன்பு நெஞ்சங்களே, எருசலேமுக்கு கிரேக்கர்கள் ஏன் வந்தார்கள், அவர்கள் ஏன் இயேசுவை காண விளைந்தார்கள், அவர்களிடம் இயேசு ஏன் இப்படி ஒரு பதிலை தந்தார் என்ற கேள்விகளுக்கு மூனாட்சி என்ற அருள்பணியாளர் தன் மறையுறையில் தரும் விளக்கம் புதிதாக உள்ளது, புதிராகவும் உள்ளது.
அன்பு நெஞ்சங்களே, கிரேக்கர்கள் ரோமியர்களை விட கலாச்சாரத்தில் உயர்ந்தவர்கள். அவர்கள் மத்தியில் வாழ்ந்த உலக புகழ்பெற்ற மேதை சாக்ரட்டீஸை கொன்றது பெரும் தவறு என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். சாக்ரட்டீஸின் கொலைக்குப் பின் எந்த ஒரு தனி மனிதரையும் அவர் பின்பற்றும் கொள்கைகளுக்காகவோ, அவர் மக்களிடையே பரப்பி வரும் கருத்துகளுக்காகவோ கொல்வதில்லை என்று உறுதியான தீர்மானம் எடுத்தவர்கள் கிரேக்கர்கள். எனவே அவர்கள் மத்தியில் பல்வேறு சிந்தனையாளர்கள் சுதந்திரமாக வாழ முடிந்தது, பேச முடிந்தது. தங்கள் நாட்டு சிந்தனைகள் போதாதென்று பல கிரேக்கர்கள் அண்டை நாடுகளுக்கும் சென்று அங்குள்ள சிந்தனையாளர்களை சந்தித்து தங்கள் அறிவை பெருக்கிக் கொண்டனர். சுதந்திர சிந்தனை கொண்ட கிரேக்கர்களில் ஒரு சிலர் இயேசுவை தேடி எருசலேம் நகருக்கு வந்தனர்.
எருசலேமில் அவர்கள் இயேசுவை தேடிய போது ஒரு கசப்பான உண்மையை முதலில் கண்டுபிடித்தனர். இயேசு என்ற அந்த இளையவருக்கு எதிராக அந்த நகரில் உருவாகியிருந்த எதிர்ப்பும் வெறுப்பும் கிரேக்கர்களை அதிர்ச்சியடையச் செய்தன. எனவே அவர்கள் இயேசுவை சந்தித்ததும் தாங்கள் கண்டுபிடித்த உண்மைகளை அவருக்கு எடுத்துச் சொல்லி சிந்தனை சுதந்திரம் உள்ள கிரேக்க நாட்டுக்கு தங்களுடன் வரும்படி அவரை அழைத்திருக்க வேண்டும். கிரேக்கர்கள் தந்த அந்த அழைப்பை ஏற்க மறுத்த இயேசு தன்னுடைய நேரம் வந்துவிட்டது என்று பேச ஆரம்பிக்கின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு சொன்ன முதல் வாக்கியம், மானிட மகன் மாற்றி வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யோவான் நற்செய்தியில் நேரம் வரவில்லை என்ற வார்த்தைகள் மும்முறை சொல்லப்பட்டுள்ளன. கானாவில் நடந்த திருமணத்தின் போது மரியா அவரிடம் திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்று சொன்னதும் இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று முதல் முறையாகச் சொல்கின்றார். மீண்டும் யோவான் நற்செய்தியில் இரு இடங்களில் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை, அவரை பிடிக்கவில்லை என்று வாசிக்கின்றோம்.
தன் நேரம் இன்னும் வரவில்லை என்று அதுவரை உணர்ந்திருந்த இயேசு இன்று தன் நேரம் வந்துவிட்டது என்று சொல்கின்றார். எதற்கான நேரம் இது? மானிட மகன் மாட்சி பெறும் நேரம். மாட்சி பெறும் நேரம் என்றால் அதைத் தொடர்ந்து அரியணை, மணிமகுடம், அரசாட்சி என்ற தோரணையில் இயேசு பேசியிருக்க வேண்டும். அதற்கு நேர் மாறாக இயேசு கூறியவை மேலும் புதிராக உள்ளன. அன்பு நெஞ்சங்களே, இயேசு தொடர்ந்து கூறிய வார்த்தைகள் காலம் காலமாக பலருடைய உள்ளங்களில், குறிப்பாக மறைசாட்சியரின் உள்ளங்களில் உறுதியை, வீரத்தை விதைத்துள்ள வார்த்தைகள்.
கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன்.
நான் இருந்தால் துன்பமெல்லாம் இன்பமாகும் இயேசுவே, உன் நினைவில் நான் வாழ்ந்தால் என் வாழ்வு ஒளியாகும் இயேசுவே.
அன்பு நெஞ்சங்களே, கோதுமை மணி படைக்கப்பட்டதற்கு முக்கியமான இரு காரணங்கள் உள்ளன. ஒன்று, அது மாவாக அரைபட்டு உணவாக மாறி வேறொரு உயிரை வளர்க்க வேண்டும், அல்லது அது விதையாக மாறி தன் இனத்தை பெருக்க வேண்டும். இந்த இரண்டு காரணங்களும் நிறைவேற கோதுமை மணி தன் சுய உருவை, உயிரை இழக்க வேண்டும். கோதுமை மணி மாவாக அரைபட்டு அப்பமாக மாறுவதை மறைசாட்சியாக உயிர் துறந்த புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் அழகாக கூறியுள்ளார். தான் சிங்கங்களுக்கு உணவாகப் போகிறோம் என்பதை உணர்ந்த அவர் சொன்ன வார்த்தைகள் இதோ:
இறைவனின் கோதுமை மணி நான், சிங்கத்தின் பற்களால் அரைக்கப்பட்டு கிறிஸ்துவின் தூய்மையான அப்பமாக மாறுவதற்காக படைக்கப்பட்ட கோதுமை மணி நான்.
புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரைப் போல பல்லாயிரம் மறைசாட்சிகள் மரணம் வரை உறுதியாக நிலைத்திருக்க இந்த இறைவாக்கியம் தூண்டுதலாக இருந்தது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அன்பு இதயங்களே, தன்னை இழந்து மற்றவரை வாழ்விப்பது கோதுமை மணிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும், சிறப்பாக மனிதர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கியமான இலக்கு. மண்ணில் விழும் விதைகளாக மாற நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை சிந்திக்கும்போது ஓர் உவமை நம் நினைவில் தோன்றுகின்றது.
உலக அமைதி எப்போது வரும் என்ற ஏக்கத்துடன் வாழ்ந்தனர் ஓர் இளைஞனும் இளம் பெண்ணும். ஆனால் இவ்வுலகம் ஒவ்வொரு நாளும் மோசமாகி வருகின்றதே என்ற விரக்தியினால் மன அமைதியை இழந்து தவித்தனர். இருவரும் ஒரு நாள் ஒரு கடைக்குச் சென்றனர். அந்த கடை சற்று வித்தியாசமானதாக இருந்தது. கடையின் உரிமையாளர் இயேசு என்பதை இருவரும் உணர்ந்து அவரிடம் சென்று, இங்கு நீங்கள் என்ன விற்கின்றீர்கள் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், உங்களுக்கு விருப்பமான அனைத்தும் இங்கு உள்ளன, நீங்கள் கடையை சுற்றி பாருங்கள், உங்களுக்கு விருப்பமானவற்றை குறித்து கொண்டு என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்.
இளைஞனும் இளம் பெண்ணும் கடை முழுவதும் சுற்றினர். அவர்கள் விரும்பி தேடிய பல பொருட்கள் அங்கு இருந்தன. அமைதியான உலகம், பசியில்லாத பூமி, போரற்ற சமுதாயம், சுத்தமான காற்று, தெளிந்த நீர், அன்பு நிறைந்த குடும்பம் என்று அவர்கள் ஏங்கி தவித்த அனைத்தும் அந்த கடையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தாங்கள் அதுவரை வாழ்வில் தேடி வந்த அனைத்தும் தங்களுக்கு உடனே கிடைத்துவிடும் என்ற ஆவலுடன் அந்த கடையில் இருந்த அனைத்து நலன்களையும் குறித்து கொண்டு இருவரும் இயேசுவிடம் திரும்பிச் சென்றனர்.
அவர்கள் தந்த பட்டியலைக் கண்ட இயேசு, புன்னகையோடு ஒரு சில பொட்டலங்களை அவர்களிடம் தந்தார். இவை என்ன என்று அவர்கள் கேட்டபோது இயேசு, இவை அனைத்தும் விதைகள் என்று சொன்னார். புரியாமல் அவரை பார்த்த இருவரிடமும் இயேசு, இது கனவுகளின் கடை. நீங்கள் குறித்து வந்த கனவுகள் அனைத்திற்கும் தேவையான விதைகள் இந்த பொட்டலங்களில் உள்ளன. இவற்றை விதைத்து வளர்ப்பது உங்கள் பொறுப்பு என்று இயேசு சொன்னார். தாங்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த கனவுகள் ரெடிமேட் நிலையில் கிடைக்காது. அவற்றை நட்டு வளர்ப்பது தங்கள் கடமை என்பதை இருவரும் உணர்ந்தனர். அவர்கள் கடையை விட்டு கிளம்பும்போது இயேசு அவர்களிடம், ஓ, ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேன். இந்த கனவுகளை விதைப்பதும் வளர்ப்பது மட்டுமே உங்கள் பொறுப்பு. இவற்றின் பலன்களை அடுத்த தலைமுறையினரே அனுபவிக்கப் போகின்றனர் என்று சொல்லி அனுப்பினார்.
அன்பு இதயங்களே, மிக தெளிவான ஆழமான உண்மைகளை கூறும் ஓர் உவமை இது. நொடிப்பொழுது, அதாவது இன்ஸ்டன்ட் உணவு வகைகள் உட்பட அனைத்தும் ரெடிமேட் வடிவத்தில் கிடைக்கும் இன்றைய உலகில், கனவுகள் என்ற விதைகளை நட்டு கண்ணும் கருத்துமாய் வளர்ப்பதற்கு ஏராளமான பொறுமை தேவை. அத்தகைய பொறுமை நமக்கு உள்ளதா என்பதை ஓர் ஆன்மீக சோதனையாக நாம் அனைவருமே மேற்கொள்ளலாம்.
அடுத்ததாக, அன்பான அமைதியான உலகம் உருவாக வேண்டும் என்ற கனவு நம் அனைவருக்கும் உண்டு. இந்த கனவு ரெடிமேட் சரக்காக நம்மை வந்தடையாது. கடையின் உரிமையாளர் கடவுளே என்றாலும் அவர் நம் கனவுகளை கடை சரக்கைப் போல் பரிசு காகிதத்தில் சுற்றித் தரமாட்டார். அவர் தருவதெல்லாம் கனவு விதைகள். அந்த விதைகளை நட்டு வளர்ப்பது நம் கடமை. நாம் நட்டு வளர்த்த விதைகளின் கனிகளை நாம் சுவைக்க முடியவில்லை என்றாலும், கனவுகளை நட்டோம், கண்ணும் கருத்துமாய் வளர்த்தோம் என்ற நிறைவுடன் இவ்வுலகிலிருந்து விடைபெறும் பக்குவத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம்.
அன்பு இதயங்களே, பலன்களை எதிர்பார்க்காமல் நல்ல கனவுகளை இவ்வுலகில் நட்டு வளர்த்தால் நாமும் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் கோதுமை மணிகளாக வாழ்ந்தவர்கள் என்ற பெருமை பெறுவோம். இதையே இயேசு ஒரு சவாலாக இன்று நமக்கு முன் வைக்கின்றார். இந்த சவாலை ஏற்று செயலாக்க தவக்காலம் தகுந்ததொரு தருணம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.